அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று நமது சிறப்பு நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி பொருளியல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ஆர் கோவிந்தசாமி அவர்கள் விவசாயிகள் அவர்கள் விளைவித்த பொருட்களை சந்தைப்படுத்துதலில் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
வணக்கம் சார்.
வணக்கம் மேடம். புதுகை நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். டாக்டர் ஆர் கோவிந்தசாமி, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பாரதியார் யூனிவர்சிட்டியிலிருந்து. விவசாய விளைவித்த பொருட்களுடைய என்ன மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ நாம கலந்துக்கிறேன் மேடம்.
சார், இப்போ விவசாய பொருட்களை வந்து விவசாயிகள் சந்தைப்படுத்துதல்ல அவங்க எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் வந்து என்னென்ன மாதிரி சார் இருக்கு?
இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா என்பது உணவு உற்பத்தியில தண்ணீர் வடிஞ்சுக்கிறதுங்க. இப்போ இந்தியா 1960களை பார்க்கும்போது வெளிநாடுகளை நம்பியிருந்த இந்தியா இன்னைக்கு 2024 அதிக அளவு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விவசாய விளைபொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில சந்தைப்படுத்தல் என்பது மிக பெரும் சவால்களை சந்திச்சுட்டு இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது தான் உற்பத்தி செய்த பொருள் சரியான முறையில் தரமில்லாத குவாலிட்டி வைஸா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றாங்க. ப்ரைஸ் வேலிடிட்டி, அதாவது ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷன் அதிக அளவு இருக்குதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் குட்ஸ்க்கு வந்து ஒரு உற்பத்தியாளர் வந்து பொருளை தொழிற்சாலையே தீர்மானிக்கிறார். ஆனா ஒரு விவசாயி விளைவித்த பொருளை அவருடைய விளைநிலத்துல உண்டான விலையை தீர்மானிக்க முடியாத சூழ்நிலை இன்றளவு நிலவி கொண்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா தக்காளியினுடைய விலை ஒரு 10 நாட்களுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 20 ரூபாயா இருக்குது. இப்ப பார்க்கும்போது 5 ரூபா 6 ரூபாயா இருக்குது. அந்த விலை என்பது நம்மளுக்கு தக்காளி என்பது தினமும் ஒரு அன்றாட தேவைகள் ஒன்றாக இருந்தாலும் அதே மாதிரி தொழிற்சாலையினுடைய பொருட்களும் அன்றாட தேவைகள் ஒன்றாக இருக்குது. ஆனா தொழிற்சாலையினுடைய பொருட்களுக்கு விலை என்பது இப்போ வருடம் முழுவதும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஆனா அந்த விவசாயினுடைய விளைபொருளுக்கு விலை என்பது ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்திலேயோ ஒரு மாதத்திலேயோ மாற்றம் என்பது அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. இது மிக பெரும் விவசாயத்துல சவால்களாக விவசாயிகள் சந்திச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா மிடில் மேன், அது இடைத்தரகர்களுடைய ஆதிக்கம் என்பது அதிக அளவுல. இடைத்தரகர்கள் என்பது தொழில்துறையிலும் இருக்காங்க, விவசாயத்துறையிலையும் இடைத்தரகர்கள் இருக்கிறாங்க. ஆனா இடைத்தரகர்களுடைய ஆதிக்கம் என்பது இங்கே அதிக அளவில் இருக்குது. தொழில்துறையில் இடைத்தரகர்கள் இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான கமிஷனை, மார்ஜின், ப்ராஃபிட்டை தொழிற்சாலையில அவரே தீர்மானிக்கிறாங்க தொழில்துறையில. ஆனா விவசாயத்துறையில வந்து பாத்தீங்கன்னா விவசாயி தன்னுடைய விளைவித்த தக்காளியை ஒரு மார்க்கெட்ல 5 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அதே தக்காளி என்பது கிராசரிக்கு வரும்போது 10 ரூபாயா மாற்றப்படுகிறது. ஒரு சூப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களுக்கு 15 ரூபா, அதே ஹைப்பர் மார்க்கெட் 20 ரூபாயாக மாற்றப்படுகிறது. இது எந்த இடத்துல விலை என்பது தீர்மானிக்கப்படுகிறது என்பது மிகப்பெரும் சவாலாக இன்றளவு விவசாயத்துறையில் இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கு மேடம்.
சார், இப்போ ரொம்பவே அருமையான முறையில் விவசாயிகள் வந்து விவசாய பொருட்களை விற்கிறதுல உள்ள சவால்கள் எல்லாம் சொன்னீங்க சார். இப்ப சந்தைப்படுத்துதல்ல உள்ள சிக்கல்கள் எல்லாம் எந்தெந்த மாதிரி சார் இருக்குது?
சந்தைப்படுத்துதல் சிக்கல்கள் பாத்தீங்கன்னா அவங்க தான் விளைவித்த விளைபொருளை சரியான விலைக்கு, ஒரு உற்பத்தி செலவு என்பது 1 கிலோவுக்கு 10 ரூபாய் ஆகுதுன்னா அவர் அந்த விலைக்கு இன்னைக்கு விற்க முடியவில்லை. ஏன்னா விவசாய விளைபொருட்களை தீர்மானிக்கிறதே வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட் ஒரு ஃபேக்டர். ஆனா தேவை என்பது அன்றாடம் இருக்கிறது. ஆனா அந்த சப்ளை என்ற ஒரு, ஏன்னா விவசாயத்துல பாத்தீங்கன்னா சீசனாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அந்த ஒரு பர்டிகுலர் சீசன்ல மட்டும்தான் அந்த கமாடிட்டி ப்ரொடக்ஷன் ஆகுது. அந்த கமாடிட்டி பர்டிகுலர் சீசன்ல விளையும் போது உற்பத்தி அதிகமா இருந்ததுன்னா விலை என்பது கம்மியாகி விடுகிறது. அப்போ இந்த விலை கம்மியாகும் போது அவங்க விவசாயி தான் முதலீடு பண்ண அனைத்து வகையான இதையும் இழப்பீடுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு சந்திக்கப்படுகிறார்கள். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்க மார்க்கெட்டினுடைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியை டெவலப் ஆனாலும் மார்க்கெட்டிங் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணாலும் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் பாத்தீங்கன்னா 85% விவசாயிகள் சிறு குறு விவசாயிகள், அதாவது 2 ஏக்கர் குறைவான நிலங்களை கொண்ட விவசாயிகளே இந்தியாவில் இன்னைக்கு 85% விவசாயிகள் இருக்கிறாங்க. மீதி 15% விவசாயிகள் மட்டும்தான் வந்தீங்கன்னா லார்ஜ் ஃபார்மர்ஸாக இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம டெக்னாலஜி, இன்னைக்கு வாட்ஸ்அப், ட்விட்டர், நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து விலையை தெரிஞ்சாலும் ஒரு சிறு குறு விவசாயிகள் தான் விளைவித்த விளைபொருளை மார்க்கெட் யார்டு என்ற இடத்தை கொண்டு போய் செல்வதில் அவங்களுக்கு மிக முக்கிய போக்குவரத்து காஸ்ட் என்பது அதிக அளவு இருக்கும் பொழுது அந்த ஸ்மால் குவான்டிட்டியை வந்து சந்தைப்படுத்தும் போது அவங்களுக்கு அதிக அளவு போக்குவரத்து செலவு ஏற்படுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, தான் விளைவித்த பொருளை அந்த கிராமப்புற சந்தைகள்லேயே அல்லது மொத்த வியாபாரிகளிடமும் விற்கும் போது அவங்களுடைய விலை என்பது தான் விளைவித்த பொருளுக்கு சரியான விலை கிடைக்காத சூழ்நிலை இன்றளவும் விவசாயிகள் மத்தியில சவால்கள் எதிர்கொண்டு தான் இருக்காங்க.
சார், இப்போ விவசாயிகளுக்கு அரசாங்கத்துல இருந்து கொடுக்கக்கூடிய கடன் வசதிகள்னா எந்த மாதிரிங்க சார் இருக்கு?
அதாவது இன்னைக்கு விவசாயம் என்பது 1950 இந்தியா தன்னுடைய உற்பத்தின்னு பாத்தீங்கன்னா மொத்த உணவு உற்பத்தியை 51 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் உணவு உற்பத்தி இந்தியாவில் இருந்ததுங்க. நம்மளுக்கு தெரியும் 1940 வெஸ்ட் பெங்கால் செமைன், அதாவது செமைனால 4 லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. 1950 இந்தியாவோட உணவு உற்பத்தி என்பது 51 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ். மொத்த உணவு உற்பத்தி இந்தியாவில் 1951 வெறும் 51 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் தான் இருந்தது. அப்ப இந்தியா என்ன பண்ணாங்கன்னா மக்கள் தொகை என்பது பாத்தீங்கன்னா 1950-51 காலகட்டத்துல 38 கோடி அந்த அளவுக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை இருந்தது. அப்போ 51 மில்லியன் மெட்ரிக் டன் அந்த உணவு உற்பத்தி இன்னைக்கு இந்தியாவில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிகிறது விவசாயத்தினுடைய நிலங்கள் என்பது குறுகி கொண்டே வருகிறது. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி என்பது அதிகரிச்சிருந்துங்க. அப்புறம் சர்வீஸ் செக்டர் என்று சொல்லக்கூடிய பேங்கிங் செக்டர், எஜுகேஷன், இது எல்லாமே வந்து இன்னைக்கு அதிகரித்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்மளுடைய நிலம் என்பது குறுகி கொண்டே வருகிறது. அப்போ நிலத்தினுடைய விவசாய நிலங்கள் என்பது விவசாயம் பண்ணக்கூடிய நிலப்பரப்பு என்பது குறுகி கொண்டே வருகிறது. ஆனாலும் நம்மளுடைய இந்தியாவுடைய உணவு உற்பத்தி இன்ற அளவு 2023-24 332 மில்லியன் மெட்ரிக் டன் செலவுக்கு இந்தியா வந்து உணவு உற்பத்தியை அதிகரிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1950 இன்னைக்கு 2024-25 கம்பேர் பண்ணா 6 மடங்கு நம்மளுடைய உணவு உற்பத்தி இந்தியாவில் கூடியிருக்குது. ஆனா நம்மளுடைய இந்தியாவுடைய மக்கள் தொகை 1950 இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 மடங்கு, அன்னைக்கு 38 கோடியாக இருந்தது, இன்னைக்கு 147-148 கோடி அளவுக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை அதிகரிக்கும் போது 3.5 மடங்கு மக்கள் தொகை என்பது அதிகரிக்கிறது. ஆனா உணவு உற்பத்தி என்பது 1950 ஒரு 51 மில்லியன் மெட்ரிக் டன்னாக இருந்த உணவு உற்பத்தி என்பது இன்னைக்கு 332 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் உணவு உற்பத்தி சாத்தியம் ஏற்படுச்சுன்னா அது அரசாங்கம் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தான் முக்கியமான காரணம். அதுல பாத்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டிஸ் 1998 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிரியேட் பண்ணது. ஃபார்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சத்துல இருந்து 5 லட்சத்து வரைக்கும் 7% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கடன் கொடுக்குறாங்க. நபார்டு, அக்ரிகல்ச்சர் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அமைப்பு 1982 ஆர்பிஐ கீழே தனியா அக்ரிகல்ச்சருக்கு என்ன கடன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கிரியேட் பண்ணப்பட்டது. அடுத்தது அக்ரிகல்ச்சர் கிரெடிட் பாத்தீங்கன்னா ஒரு 24-25 27.5 லட்சம் கோடி என்பது கடனாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது லோவர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க கடன் என்பது விவசாயிகளுக்கு. தமிழ்நாடு தமிழக அரசு பாத்தீங்கன்னா இன்ற அளவு பாத்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ல வித்தின் 1 இயருக்குள்ள கிராப் லோனை ரீபேமெண்ட் பண்ணாங்கன்னா 0% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுக்குறாங்க. ஒரு ஃபார்மர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாழைக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறாருன்னா 12 மாதங்கள் முடிஞ்சு அந்த வித்தின் 1 இயர் பீரியடுக்குள்ள ரீபேமெண்ட் பண்ணா 0% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அந்த 1 லேக் மட்டும் ரீபேமெண்ட் போது எந்த ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. அது மட்டும் கிடையாது, அரசாங்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உணவு உற்பத்தி சாத்தியம் என்று பேசும்போது ஃபெர்டிலைசர் சப்சிடின்னு பேசுங்க. இன்னைக்கு சப்சிடின்னு பாத்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் ஒரு விவசாயி வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபாய் கொடுத்த 50 கிலோ ஒரு உரியா மூட்டை வாங்குறாங்க. அதனுடைய மொத்த உற்பத்தி செலவு பாத்தீங்கன்னா 1500 ரூபாய். அப்போ 1500 ரூபாய் கொண்ட உற்பத்தி செலவு கொண்ட ஒரு யூரியா மூட்டையை இன்னைக்கு விவசாயிகள் 250 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா கிட்டத்தட்ட 80% வந்து மாநில அரசனுடைய மானியம் தான் வந்து இருக்குது. 20% வந்து உற்பத்தி செலவுல விவசாயிகள் வந்து கொடுத்து வாங்குறாங்களே தவிர மொத்த செலவுலையும் கொடுத்து இன்னைக்கு ஏன்னா உற்பத்தி என்பது சாத்தியம் சாத்தியம் என்று பேசும்போது அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகள் மட்டுமே இன்றளவும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தன்னிறைவடைந்து வெளிநாடுகளில் உணவுக்காக இந்தியா வந்து இருந்த நிலை மாறி தண்ணீரை ஏற்பட்டு இன்னைக்கு இந்தியா பாஸ்மதியில் 60% பாஸ்மதி இந்தியாவிலிருந்து எக்ஸ்போர்ட் பண்ற அப்படின்னா அதுக்கு அரசு எடுத்த முயற்சியிலே காரணம் ஃபெர்டிலைசர் சப்சிடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் 1500 ரூபாய் 250 ரூபாய் மட்டும்தான் விவசாயிகள் கொடுத்து அந்த ஒரு மூட்டை 50 கிலோ மூட்டை யூரியாவை வாங்குறாங்க. ஆனால் அதனுடைய மொத்த உற்பத்தி செலவு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 80% காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து மத்திய அரசு கொடுக்கறது, 20% இதைத்தான் வந்து 20% அதை 250 ரூபாய் மட்டும்தான் ஒரு விவசாயிகள் கொடுக்குற. அதில் இதனால்தான் இந்த அளவும் இந்த 332 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு உற்பத்தியை இந்தியா சாதிச்சதற்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் சப்சிடி ஆகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு 24x7 ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க, சீடு சப்சிடியில் கொடுக்குறாங்க, அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, இப்படி நிறையா கிரெடிட்டும் கொடுக்குறாங்க. அட் த சேம் டைம் சப்சிடிஸையும் கவர்மெண்ட் கொடுக்கறதுடைய விளைவுகளால் இன்று உணவு உற்பத்தி என்பது சாத்தியக்கூடாக ஒன்றாக இருக்கு இந்தியாவில். மேடம்
சார், அரசாங்கத்துல கொடுக்குற கடன் உதவிகளை பத்தி ரொம்பவே அருமையான தகவல்கள் தான் வழங்கினீங்க சார். இப்போ சந்தைப்படுத்துதலுடைய வகைகள் என்னென்ன சார் இருக்குது?
இப்ப சந்தைப்படுத்தல் பாத்தீங்கன்னா, ஒரு விவசாயி விளைவித்த பொருளை இந்தியா பொறுத்தளவு 85% பார்மல் பொறுத்தளவு சிறு குறு விவசாயிகள் இருப்பதனால அவங்க தான் விளைவித்த பொருட்களை அந்தந்த மாவட்டங்களுக்கு கொண்டு சென்றடையும் போது, ஏன்னா அவங்களுடைய கன்சம்ஷன் போக குறைந்த அளவு பொருட்களை அதை மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அதிகமா இருக்கும்போது அவங்க விளைவித்த பொருட்களை அந்தந்த கிராம சந்தைகள்லயே சிலர் சந்தைப்படுத்திடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் இன்றளவும் அந்த ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர்ல இருக்கிற மாதிரி வீக்லி மார்க்கெட் அந்த வார சந்தைன்னு தமிழ் சொல்லுவான், அந்த வார சந்தைகளையும் விற்கிறாங்க. அப்புறம் அரசாங்கம் இன்னைக்கு அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்த அந்த பிளாக் லெவல்லையும் அரசாங்கம் வந்து ரெகுலேட்டட் மார்க்கெட் என்ற அது ஒழுங்குமுறை விற்பனை கூடம் என்ற ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. கோஆபரேட்டிவ் மார்க்கெட் கூட்டுறவு சந்தை என்ற ஒரு அமைப்பும் அரசாங்கம் கிரியேட் பண்ணியிருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா டைரக்ட் மார்க்கெட்டிங், அந்த டைரக்ட் மார்க்கெட் நேரடி விற்பனை சொல்லுவார். நேரடி விற்பனைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா உழவர் சந்தை, அதாவது 1999 கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து இன்றளவும் விவசாயிகள் தான் விளைவித்த பொருட்களை நேரடியாக எந்த ஒரு இடைத்தரகம் இல்லாமல் அந்த உழவர் சந்தையில விற்கும் போது அவங்களுக்கு உண்டான நேரடி விற்பனையும் இருக்குது, அது நுகர்வோரும் பயனடைகிறாங்க, விவசாயியும் பயனடைகிறார், இடைத்தரகர்கள் அந்த இடத்துல 0% எந்த ஒரு இடைத்தரகமும் இல்லை. அது மட்டும் கிடையாது, தான் விளைவித்த பொருளை அந்த சந்தைப்படுத்துவதற்கு அரசாங்கம் ஒவ்வொரு கிராமப்புறங்கள்லையும் ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு வந்து ஃப்ரீயா போக்குவரத்து கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மர் தன்னுடைய பொருளை போக்குவரத்துல எடுத்துட்டு போய் அந்த சந்தையில வித்துக்கல, அந்த சந்தையில வித்துக்கல அன்றாட அந்த விலையை நிர்ணயிக்கக்கூடியது யாரு இடைத்தரகளும் உள்ள என்றாக முடிவதில்லைங்க. ஒவ்வொரு உழவர் சந்தையிலையும் அதிகாலை 7 மணிக்கு பார்த்தோம்னா அந்த பிரைஸ் டேக் அந்த விலைப்பட்டியல் என்பது அந்த விலைக்கு மேல விவசாயம் விற்பதில்லை, நுகர்வோருக்கும் அது சார்ந்த விலையாக இருக்கிறது, விவசாயிகளுக்கும் சார்ந்த விலையாக இருக்கிறது. அப்ப உழவர் சந்தை என்பது அந்த டைரக்ட் மார்க்கெட் நேரடியில் பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டிங் மொத்த வியாபாரி. இப்ப பாத்தீங்கன்னா விவசாயிகள் தான் விளைவித்த பொருட்களை எல்லாத்தையுமே நேரடியா விற்க முடியாது. இப்ப உழவர் சந்தை எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய காய்கறிகள் பழங்கள் தேங்காய் மாங்காய் இது போன்ற வெஜிடபிள்ஸை விற்க முடியும். அதே சமயம் ஹோல்சேல் மார்க்கெட்டிங் என்பது அரசாங்கமும் ரெகுலேட்டட் மார்க்கெட்ல பேடையை சேல் பண்றா, ஆனா ஹோல்சேல் இந்த கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா மொத்த வியாபாரிகள் இந்த நெல்லை கொள்முதல் பண்றாங்க. கொள்முதல் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு நெல் அறவை ஆலைகளுக்கு விற்றுறாங்க. அப்போ இது மாதிரியான பல வகைகள் தான் விளைவித்த பொருட்களை விவசாயிகள் சந்தைப்படுத்துறாங்க. இன்னைக்கு
சார் இப்போ ரொம்பவே அருமையான முறையில சந்தைப்படுத்துதலின் பல்வேறு வகைகளும் மக்களுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க சார். இப்போ சந்தைப்படுத்துதலுடைய முக்கியத்துவத்தையும் நன்மைகளையும் சொல்லுங்க சார்.
இப்போ சந்தைப்படுத்துவதனால அவங்களுடைய முக்கியத்துவம் என்ன பாத்தீங்கன்னா ஃபார்மருடைய லெவல் ஆஃப் இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா மேடம் இந்த 60களுக்கு முன்னாலெல்லாம் பார்க்கும்போது பார்டர் எக்கானமின்னு சொல்லுவாங்க, பண்டமாற்று முறை என்று ஒன்று. இன்னைக்கு அப்படி இல்லைங்க, இன்னைக்கு தான் விளைவித்த பொருளை நல்ல விலைக்கு விற்கும்போது பல வகையான மார்க்கெட்டிங் செயின் அவங்க விற்கும்போது அவங்களுடைய வருமானம் என்பது அதிகரிக்கப்படுகிறது, இன்கம் என்பது அதிகரிக்கப்படுகிறது. விலை என்பது ஏன்னா அரசாங்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒழுங்குமுறை விற்பனை கூடம் உழவர் சந்தை இப்ப சொன்ன மாதிரி கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் இதுல சேல் பண்ணும்போது அவங்களுக்கு பிரைஸ் எக்ஸாக்டா இருக்குது. அந்த ஏமாற்று வேலைகள் என்பது இன்றளவும் இந்த துறைகள் கிடையாது. பிரைவேட் மண்டி என்று சொல்லக்கூடிய தனியார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருளை விற்றாங்கன்னா ஒரு விவசாயி வந்து தான் ஒரு பொருளை விளைவித்த பொருளை கமிஷன் மண்டியில் விற்கும் போது 1 ரூபாய்க்கு 10 பைசா என்ற நடைமுறை இந்த தமிழ்நாட்டில் இருக்குது. ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா 10 ரூபாய் என்பது கமிஷனாக அவர் செலுத்த வேண்டும் மார்க்கெட்டுக்கு பிரைவேட் மண்டியில. பட் இந்த ரெகுலேட்டட் மார்க்கெட் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் அந்த கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் அதே மாதிரி உழவர் சந்தை விற்கும் போது அவங்களுக்கு இந்த 10% செலுத்தணும்னு கிடையாது, எவ்வளவுக்கு விற்கிறாங்களோ அந்த ஃபுல் அமௌண்ட் எந்த ஒரு இடைத்தரகள் இல்லாமல் அவங்களுக்கு இன்கம் அதிகரிக்கிறது மிகப்பெரும் வாய்ப்பாக இருக்கிறது. அப்ப பிரைஸ் நிலையான ஒரு தன்மையை அரசாங்கம் கிரியேட் பண்ணிருக்குது இந்த கோஆபரேட்டிவ் ரெகுலேட்டட் மார்க்கெட்டிங் உழவர் சந்தை மூலயமா அவங்களுடைய பிரைஸ் ஸ்டெபிலைசேஷனுக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அப்புறம் ரெடியூஸ் த காஸ்ட் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட். இப்ப பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு கிராமப்புறத்திலையும் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு நேரிலேயே உற்பத்தி கிடங்குகளை அமைச்சு கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா ஃபார்மல் தான் விளைவித்த பொருட்களை அந்த தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு நிகழ்லையே அந்த உற்பத்தி கிடங்கு சேமிப்பு கிடங்கு அந்த சேமிப்பு கிடங்குல தான் உற்பத்தி செய்த பொருளை கொண்டு வந்து அங்கே வச்சு எந்த எப்போ வாட்டவர் பெட்டர் ப்ரைஸ் ஃபார்மருக்கு கிடைக்கிறதோ அந்த சமயத்துல அவங்க சேல் பண்ணிக்கலாம், அப்படி ஒரு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெகுலேட்டட் மார்க்கெட்ல அவங்க தன்னுடைய பொருளை ஸ்டாக் வச்சு அதுல பர்டிகுலர் பர்சன்டேஜ் வாங்கிக்கலாம். அப்ப அவங்களுக்கு என்னுடைய தேவையை தகுந்த அளவு அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல ஒரு பர்சன்டேஜ் அவங்க முன்பணமாகவும் பெற முடியும். இன்டென்சிவ் பெட்டர் ப்ரைஸ் இன்னைக்கு பார்க்கும்போது எந்த ஒரு அரசின் வழியாக இந்த விற்கப்படும் பொழுது அவங்களுக்கு ஒரு சரியான விலை நிர்ணயம் என்பது கிடைக்கிறது. இன்டென்சிவ் பெட்டர் ப்ரொடியூசர் அப்ப பாத்தீங்கன்னா ஃபார்மருக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஏன்னா பெட்டர் குவாலிட்டிக்கு பெட்டர் ப்ரைஸ். நம்ம இன்னைக்கு தக்காளியே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் அண்ட் மெச்சூர்டுக்கு 10 ரூபாய் விற்குதுன்னா அது ப்ரொடக்ட் குவாலிட்டி கம்மியா இருக்குதுன்னா அது 5 ரூபாய்க்கு இன்னைக்கு மார்க்கெட்ல பெர் கேஜி விற்குது. அப்ப ஃபார்மர் தன்னுடைய உற்பத்திய குவாலிட்டி வைஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பிரைஸ் மெக்கானிசம் ஃபேவரபிளா இருக்கு மேடம்.
இப்போ நம்ம விளைவித்த பொருட்களை சந்தைப்படுத்துறதோட முக்கியத்துவம் என்னன்னு ரொம்பவே அருமையான முறையில் சொன்னீங்க சார். இப்ப ஒரு விவசாயி அவர் விளைவித்த பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நிலையான உத்திகள் என்னென்ன சார்?
இப்போ ஒரு விவசாயி தான் விளைவித்த பொருட்களை இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேடம், ஒரு விவசாயி தான் விளைவித்த பொருட்களை அப்படியே விற்கும் போது பிரைஸ் என்பது ஃபேவரபிளா கிடையாது. இப்போ ஒரு பேடி என்று நெல்லுங்கும் நெல் அப்படியே விற்கும்போது ஒரு விவசாயிக்கு பெரிய லாபம் என்பது ஏற்படுவதில்லை. ஆனால் பேடியை கன்வெர்ட் டு ரைஸா மாத்தினாங்கன்னா பிரைஸ் என்பது தீர்மானிக்கும். அது வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர் கமாடிட்டில. வேல்யூ அடிஷனை அதாவது அடுத்த ஸ்டேஜுக்கு, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக பெரும் விவசாயத்துல இருக்கக்கூடிய சவால்கள்னு பார்த்தோம்னா, ஒரு விவசாயி விளைவித்த பொருள் அந்த விவசாய நிலத்துல விலை என்பது எந்த ஒரு பொருளுக்கும் இன்றளவும் தீர்மானிக்கப்படுவதில்லை. இருக்குங்க சில அக்ரிகல்ச்சர் கமாட்டில் MSP என்ற ஒன்று மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் 24 கமாடிகளுக்கு 24 பொருட்களுக்கு இருந்தாலும் எல்லா இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோ ஃப்ளவர்ஸுக்கோ அந்த விலை என்பது நிர்ணயம் கிடையாது. ஆனால் அந்த தக்காளி என்பது அடுத்த ஸ்டேஜுக்கு போச்சுன்னா ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு, இப்போ நம்ம சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்ப்போமா அந்த டொமேட்டோ சிப்ஸ் அப்படின்னு பார்க்குறோம், அந்த டொமேட்டோ சிப்ஸுக்கு அது ஒரு 5 கிராம்ஸ் என்னமோ அதனுடைய விலை 5 ரூபீஸ் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு அப்புறம் விலை என்பது தீர்மானிக்க, அதே அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி தான் அடுத்த ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது விலை என்பது தீர்மானிக்கப்படுகிறது. ஆனால் விவசாயி விளைவித்த பொருள் அந்த விளைவித்த இடத்துல விலை என்பது இன்றளவும் தீர்மானிக்கப்படுவதில்லை. அப்போ அந்த வேல்யூ அடிஷனுக்கு அவங்க தன்னுடைய பொருளை பிராண்ட் பண்ணும்போது தான் விலை என்பது அவங்களுக்கு போதுமான அளவாக கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ட் மார்க்கெட்டிங், நேரடியாக விற்கும் பொழுது ஏன்னா இடைத்தரகர்களுடைய ஆதிக்கம் அதிக அளவில் இருக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அதைத்தான் சொல்லுவோம், ஒரு ஆனியன் போய் ஒரு இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் கமிஷன் மண்டியில் சேல் பண்ணும்போது 20 ரூபாய்க்குன்னா அந்த விவசாயி ஆனியன் இன்னைக்கு அந்த நட்டு அது அறுவடைக்கு வருவதற்கு என்பது ஒரு 60 நாள் ஆகிறது. 60 நாள் என்பது ஆனியன் அவர் முதல் வாங்கும் போதே விலை கொடுத்தா வாங்குறாரு, அதுக்கப்புறம் உரத்துக்கு விலை கொடுக்கிறார், மருந்துக்கு விலை கொடுக்கிறார், களை எடுப்பதற்கு அன்றாட அவர் தினமும் தன்னுடைய செலவுகளை பண்ணுறார். ஆனால் இவ்வளவு செலவு பண்ண தன்னுடைய பொருளுக்கு விலையை தீர்மானிக்க முடியவில்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அவர் ஃபார்ம் கேட்லேயே குறைஞ்ச விலைக்கு வித்துறாரு வாட் எவர். அப்போ அந்த ஃபார்ம் கேட்ல விற்காம அவங்க நேரடி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் நம்முடைய உழவர் சந்தை போன்ற நேரடி மார்க்கெட்டுக்கு வரும் பொழுது அந்த இடைத்தரகருடைய ஆதிக்கம் என்பது குறையும். இடைத்தரகருடைய ஆதிக்கம் குறையும் பொழுது அவங்களுக்கு பெட்டர் ப்ரைஸா அவங்களால ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு தக்காளி நாம் அன்றாட உணவில் ஏற்படுத்தக்கூடிய தக்காளிய ஒரு விவசாயி விதைய தன்னுடைய நிலத்துல ஊன்றி அது நாற்றாக மாறுவதற்கு 25 நாள் ஆகுது. அப்புறம் 25 நாள் கழிச்சு அதை வந்து தன்னுடைய நிலத்துல அவர் ஊன்றி அது காய்ப்பு திறனுக்கு வருவதற்கு ஒரு 60 நாள் கிட்டத்தட்ட பார்த்து ஒரு 75-80 நாள் அந்த தக்காளி என்பது அந்த விவசாயி விளைவிக்கிறதுக்கு 85 நாட்கள் எடுக்கிறது. அந்த 85 நாட்கள் தான் விளைவித்த பொருளை சந்தைக்கு கொண்டு போகும்போது வித்தின் யூனிட்ல கிலோ 5 ரூபாய் அப்படின்னா அதுல பிரைவேட்ல அவர் சேல் பண்றாருன்னா 50 காசு அவர் கமிஷனாக கெடுத்துக்கிறார், 4.5 ரூபாய் தான் கிடைக்குது. ஆனால் அதே தக்காளி அவர் தான் அந்த மார்க்கெட்ல வித்துட்டு அவர் அந்த ஊருக்கு வர்றாருன்னா அதே ஒரு கிராசரியில வந்து 10 ரூபாய்க்கு என்பது விற்கிறது. இங்க பாருங்க, விளைவித்த பொருள் என்பது 5 ரூபாய்க்கு ஒரு ஃபார்மர் தன் சந்தையில வித்துட்டு வர்றாரு, அதே அந்த சந்தையிலிருந்து அவர் ஊருக்கு கிராசரி மளிகை கடைக்கு வந்து ஒரு தக்காளி என்பது 10 ரூபாய் என்பது மாற்றப்படுகிறது. 90 நாள் தான் கஷ்டப்பட்டு விளைவித்த தக்காளி என்பது 5 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அதே கிராசரிக்கு வரும்பொழுது அது 10 ரூபாய்க்கு மாற்றப்படுகிறது. இந்த கிட்டத்தட்ட அதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர்ல அந்த மண்டியிலேருந்து ரீச்சிங் தான் கிராசரிக்கு வந்து விடுகிறது. அப்போ இந்த விலை என்பது அவர் நேரடியாக விற்கும் போதுதான் அந்த விலையை நிர்ணயிக்க முடியுமே தவிர, இந்த இன்டர்மீடியட் அதாவது இடைத்தரங்களுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் போது அவங்களுடைய ஷேர் பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் ரிசீவ் பண்றாங்க. ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்ல போன ஒரு மூணு ஒரு ஃபார்மர் 3 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா அது ஃபைனலா கன்சியூமருக்கு வரையில 12 ரூபாயை அங்கே மாற்றப்படுகிறது. கிட்டத்தட்ட 9 ரூபாயில சந்தையிடுதல் செலவும் சந்தையிடுதல் லாபமும் இருக்கிறது. அப்ப கிட்டத்தட்ட 30% மட்டும்தான் உற்பத்தியாளருக்கு உண்டான சென்றடைகிறது. மீது 70% என்பது சந்தையிடுதலுடைய லாபமும் சந்தையிடுதலுடைய செலவுமே ஏற்படும் பொழுது அது ஃபார்மருக்கு 30% மட்டும்தான் ஒரு பொருள் அக்ரிகல்ச்சர் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல கிடைக்கிறது. அப்புறம் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் பத்தி அவங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் சில, ஏன்னா சப்ளை அதிகமா இருக்கும்போது பிரைஸ் கம்மியா இருக்கு அக்ரிகல்ச்சர். எப்பவுமே அதுதான், வெங்காயம் அதிகமா மார்க்கெட்டுக்கு வரும்போது விலை என்பது குறைஞ்சிருங்க, வெங்காயம் வரலைன்னா 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு விலை என்பது விற்கும். அப்போ அந்த மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் வந்து அவங்க சரியான முறையில் தெரிஞ்சுட்டாங்கன்னா எப்போ உற்பத்தி பண்ணா எப்போ ஃபேவரபிள் ப்ரைஸ் கிடைக்குங்கிறது விவசாயிகள் உணரும் போது அவங்களுடைய தன்னுடைய தகுந்த விலையை எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஸ்டோரேஜ் அந்த ப்ராசஸிங். ஏன்னா அக்ரிகல்ச்சர் கமாடிட்டி பொறுத்தளவு இன்னைக்கு இந்தியாவில் வந்து, ஏன்னா இப்போ இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டி பொறுத்தளவு ஃப்ளோ ஆஃப் சப்ளை இருக்குதுங்க நம்மளுக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில் டூத் பேஸ்ட் வேணும் அப்படின்னா அது ஃப்ளோ ஆஃப் சப்ளையாக இருக்குதுன்னா அந்த ஃப்ளோ ஆஃப் சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுறது தொழில்துறை சார்ந்த நிறுவனங்கள். ஆனால் அக்ரிகல்ச்சருடைய கமாடிட்டியுடைய விலையை ரெகுலராக டிமாண்ட் இருக்குது, ஆனால் சீசனாலிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால, ஏன்னா இது ரொம்ப நாள் வைக்க முடியாதுங்க. பெர்சிபிலிட்டி அழுங்கும் தன்மை கொண்டது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். இப்போ ரீசெண்ட்லியே சொன்னோம்னா மல்லிகைப்பூ 6000 ரூபாய்க்கு விற்குன்னு சொல்கிறோம். ஏன்னா இன்னைக்கு உற்பத்தி சுத்தமாக, ஏன்னா கிளைமேட்டுக்கு அக்ரிகல்ச்சர் பொறுத்தளவு தீர்மானிக்கிறது வந்து வானிலை தான். இப்ப இருக்கக்கூடிய பனிகாலங்கள் அதிகமா இருக்கும் போது மல்லி என்பது வருவதில்லை. ஒரு 100 கிலோ ஆகிற இடத்துல வெறும் 1/2 கிலோ 1 கிலோ தான் மல்லி ஆகும். அப்ப இன்னைக்கு 6000 ரூபாய்க்கு 7000 ரூபாய்க்கு விற்றாலும் பார்மருக்கு லாஸ் ஆகும், ப்ராஃபிட் கிடையாது. ஏன்னா அக்ரிகல்ச்சர் கமாலிட்டியை கிளைமேட் தான் தீர்மானிக்கிறது. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ 5000 6000 சேல் ஆகுது அப்படின்னா உற்பத்தி என்பது ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ 3 கிலோ தான் கிடைக்கும். அந்த பார்மருக்கு பெருசா கிடைக்கும் 100 கிலோ 200 கிலோ ஆகிற இடத்துல 1 கிலோ 2 கிலோ கிடைக்கும் பொழுது அவருக்கு லாபம் என்பது கம்மியாகத்தாது. பிரைஸ் அதிகமாக விட்டாலும் ஃபார்மர் வந்து லாஸ். ஏன்னா அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கிளைமேட்டிக்கல் கண்டிஷன். இப்போ மல்லிகைப்பூ அதிகமாக விற்கிறது, அப்போ மல்லிகை செல்ல லாபம் என்பது தீர்மானிக்க முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு ஏக்கரில் 500 கிலோ ஆகிற இடத்துல 5 கிலோ 10 கிலோ மல்லி ஆச்சுன்னா அது 5000 ரூபாய்க்கு 6000 ரூபாய்க்கு விற்றாலும் அவங்களுடைய இன்கமுக்கு லாஸ் ஆகத்தான் இருக்கு. ஆனா வெளியே பார்க்கும்போது விவசாயிகளுக்கு லாபம் என்று ஒன்று தோன்றலாம், ஆனால் அது உற்பத்தி என்பது குறையும் போது விலை என்பது அதிகரிக்குது. அப்போ மார்க்கெட் இன்டெலிஜென்ட் அவங்க தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் இன்னைக்கு சஸ்டைனபிள் உண்டைகளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிறது, ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மருக்கு டிராக்டர் எக்யூப்மெண்ட்ஸ் 100% வந்து சிறு குறு விவசாயிகளுக்கு இந்த மானியமாக இந்த இரிகேஷனுக்கு மானியங்களாக கொடுக்குறாங்க, இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, சப்சிடிஸ் அதாவது ஃபெர்டிலைசர் சப்சிடி சொன்ன பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு யூரியாக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு பொட்டாஸ் என்ற ஃபெர்டிலைசர் இன்னைக்கு விலை என்பது அதிகரித்துள்ளது. இன்னைக்கு மார்க்கெட்டில் 1900 ரூபாய்க்கு ஃபெர்டிலைசர் ஒரு மூட்டை 50 கிலோமீட்டர் பொட்டாஸ் என்பது சேல் ஆகிறது. ஆனால் அதனுடைய ரியல் காஸ்ட் கிட்டத்தட்ட 3300 ரூபாய் சம்திங் வருகிறது. அதில் கிட்டத்தட்ட ரிமைனிங் இருக்கக்கூடிய 1300-1400 ரூபாயை சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியாக கொடுக்கிறது. அப்போ இந்த மாதிரியான காரணிகளால தான் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் ஆஃப் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்.
சார், இப்போ ஒரு விவசாயி அவர் உற்பத்தி செஞ்ச விலை பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்குரிய உத்திகளை வந்து ரொம்பவே அருமையான முறையில் சொன்னாங்க சார். இப்போ ஒவ்வொரு சந்தைக்குமே ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்குங்க சார், அந்த விதிமுறைகள் பற்றின தகவல்கள் சொல்லுங்க சார்.
விதிமுறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேடம், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் இந்தியா பொறுத்தளவு அரசாங்கம் வந்து இப்போ ரெகுலேட்டட் மார்க்கெட், கோஆபரேட்டிவ் மார்க்கெட் கிரியேட் பண்ணிருக்காங்க, உழவர் சந்தை என்பதை கிரியேட் பண்ணிருக்காங்க. இது எதுக்காக கிரியேட் பண்ணாங்க, இந்த எய்ம் பாத்தீங்கன்னா இந்த ஃபார்மருக்கு வந்து பெட்டர் ப்ரைஸ் இருக்கணும், அதே சமயம் மார்க்கெட்டிங் சார்ஜஸ் குறையணும். ஏன்னா மார்க்கெட்டிங் சார்ஜஸ் என்பது அதிகளவாக இருக்கிறது. இப்போ ஒரு ஃபார்மர் தான் விளைவித்த பொருளை இப்போ 10% கமிஷன் அப்படிங்கும் போது 100 ரூபாயும்போது 10 ரூபாயாக அவர் கமிஷன் பண்ணி செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. அவர் 10,000 ரூபாய்க்கு இருக்கும்போது 1,000 ரூபாயை கமிஷனாக செலுத்தக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. 1,00,000 ரூபாயை ஒரு பொருளை விற்று மார்க்கெட்டில் விட்டாருன்னா 10% போது 10,000 ரூபாய் கமிஷனாக செலுத்தக்கூடிய கட்டத்தில் பிரைவேட் மண்டியில் இருக்காங்க. இதை தவிர்க்கணும் நோக்கத்துக்காகவே அரசாங்கத்தால் ஒழுங்குமுறை விற்பனைக்கிறோம், கூட்டுறவு சந்தை போன்ற இதை கிரியேட் பண்ணாங்க. இதனுடைய எய்ம் பார்த்தீங்கன்னா அப்போ ஃபார்மரை இந்த ட்ரேடர்ஸ்லேருந்து கமிஷன் மண்டியிலேருந்து தவிர்க்கணும் ஒரு இதுக்காகவே ப்ரொவைட் பெட்டர் மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ். அது இன்னைக்கு அரசாங்கம் வந்து திரும்ப திரும்ப சொல்றது என்ன, நேரடி விற்பனை என்பதை ஃபார்மருக்கும் நல்லது நுகர்வோருக்கும் நல்லது என்ற ஒரு எய்மில் வச்சிருக்காங்க. அதற்காகத்தான் அந்த திரும்ப திரும்ப உழவர் சந்தை என்பது இன்றளவு மிக பெரும் விவசாயிகளாலும் நுகர்வோர்களும் வரவேற்கப்படுகிறதுனா இறக்கர்கள் என்பது இந்த இடத்துல எதுவுமே கிடையாதுங்க. ரெகுலேட்டர் காம்படிஷன், இப்ப பிரைவேட்ல இருக்கக்கூடிய காம்படிஷன் ரெகுலேட் பண்ணணும்னா கோஆபரேட்டிவ் போன்ற சந்தைகள்ல பிரைஸ் விலை நிர்ணயம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பிரைஸ் ஆர் ரெகுலேட்டட், இந்த ரெகுலேட்டட் மார்க்கெட் அந்த கோஆபரேட்டிவ் மார்க்கெட் பொறுத்தளவு பிரைஸ் வந்து ரெகுலேட் பண்ணப்படுகிறது. அங்க எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மால்நியூட்ரிஷன் எதுவுமே கிடையாது. ஃபேர் ட்ரேடு, பிரைஸ் கண்ட்ரோல் பை த கவர்மெண்ட். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மீடியேட்டரோ யாருமே பிரைஸை தீர்மானிக்கிறது இல்லை, வாங்குவோரும் விற்பவரும் தீர்மானிக்கிறாங்க. அதுக்காகத்தான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இந்தியாங்கிறது ரெகுலேட்டட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படிங்கறத கிரியேட் பண்ணாங்க.
சார், இப்போ சந்தைகளுக்கு அரசாங்கம் அளிக்கக்கூடிய ஆதரவுகள் என்னென்னு சார்?
சந்தைப்படுத்தல அரசாங்கம், அதாவது உற்பத்தியில சாதித்த இந்தியா வந்து விலை நிர்ணயம் என்று, அதாவது 1950 திரும்ப திரும்ப என்னன்னா ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் நம்ம உணவு உற்பத்தியை வந்து 51 மில்லியன் மெட்ரிக்டனாக இருந்த இந்தியா, அப்போ 50-60 வரைக்கும் இந்தியா என்பது PL 480 ப்ரோக்ராம் ஸ்கீம்ஸ்ல இம்போர்ட் பண்ணித்தான் நம்மளுடைய மக்கள் தொகைக்காக வெளிநாடுகள் இம்போர்ட் பண்ணித்தான் நம்ம உணவு உற்பத்தியை காம்பன்சேட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா 1980 வந்து அந்த 1960-61 பசுமை புரட்சி என்ற ஒன்று இந்தியாவுக்கு வருகிறது. அப்போ பசுமை புரட்சி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 1980 வந்து இந்தியா என்பது உணவு உற்பத்தியில தன்னிறைவேற்று நாடாக 1980 இந்தியா வந்து தன்னிறைவேற்று ஆயிடுது. இப்பவும் கிராமப்புறங்களுக்கு பெரியவங்க சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகன் வார்த்தை என்னன்னா, நான் எல்லாம் 70-80 இருக்கும்போது அரிசியை பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு 2025 அரிசி இல்லாத வீட்டை நம்ம பார்க்க முடியல. இதுதான் இந்தியாவில உணவு உற்பத்தியில சாதிக்கிறது எந்த மாற்றமே கிடையாது. நம்ம 80-70 நம்மளுடைய பெரியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வேர்டு, நான் வந்து அரிசியே பார்த்தது கிடையாது உங்க வயசுல இருக்கும்போதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு 2025 அரிசி இல்லாத வீட்டை பார்க்க முடியல. அப்போ உணவு உற்பத்தியில 80 தன்னிறை அடைஞ்சிட்டோம். இன்னைக்கு 2025 நாம உணவு அக்ரிகல்ச்சர்ல எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம்னா அந்த கிரீன் ரெவல்யூஷன் சக்சஸை சார்ந்து வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்றாங்கன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்ற ஒன்றை அனௌன்ஸ் பண்றாங்க. 1966-67 மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் பிரைஸ் கமிஷன் 1965 கிரியேட் பண்ணிட்டாங்க. மறுசீர் அமைச்சர் 1985 கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் பிரைஸ் தீர்மானிக்கிறாங்க. அதாவது உற்பத்தியாளர் உற்பத்தி செய்த பொருளுக்கு ரெண்டு வகையான ஃபேவரபிள் பிரைஸை கவர்மெண்ட் மிக முக்கியமா கிரியேட் பண்ணிருக்காங்க. ஒன்னு வந்து MSP மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்பது 23 கமாடிட்டிக்கு ஃபிக்சேஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் சோயிங் சீசன்ல, நடவு காலங்கள்ல, சோயிங் சீசன்ல அனௌன்ஸ் பண்ணக்கூடிய பிரைஸ் தான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். ஏன்னா அரசாங்கம் ஆதரவு விலையை அனௌன்ஸ் பண்ணும்போது ஃபார்மர் எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த விலைக்கு கீழே இந்த பொருள் குறையாது அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. அப்போ தன்னம்பிக்கை ஏற்கும்போது அவர் தன் உற்பத்தியை திறம்பட செய்வதற்கு ஒரு சாத்தியக்கூறுவாக மினிமம் சப்போர்ட் பிரைஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. 23 கிராப்ஸ் அது எலிஜிபிளாக இருக்குது. அது வந்து நடவு காலங்கள் சோயிங் சீசனில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னொரு பிரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ்னு சொல்லுவோம். ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ்னா கொள்முதல் விலைன்னு சொல்லுவோம். கொள்முதல் விலை என்பது ஒவ்வொரு வருஷமும் அறுவடை காலங்களில் அரசால் வெளியிடக்கூடிய ஒரு விலை கொள்கதை வந்து கொள்முதல் விலைன்னு சொல்கிறோம். இந்த கொள்முதல் விலை பார்த்தீங்கன்னா அரசு விவசாயிகள் விளைவித்த பொருட்களை விலை நிர்ணயம் பண்ணி அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்டாக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அது மூலியமா தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய BDS ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அந்த ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸை பேஸ் பண்ணி தான் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் பண்ணி தான் எவ்ரி ஃப்ளோ ஆஃப் சப்ளை இன்னைக்கு இருக்கக்கூடிய சிவில் சப்ளை கார்பரேஷன் மூலியமா BDSல பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ ஃபார்மருக்கு வந்து அறுவடை காலங்களில் அரசனுடைய கொள்முதல் விலை என்பது சாத்திய மிகவும் அவங்களுக்கு உகந்ததாக இருக்கிறது. அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி அங்க 2023 கொண்டு வந்தாங்க. அது 2020 இன்னொரு அமைப்பை கொண்டு வந்தாங்க, அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு. இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் குரூப், ஃபார்மர் குரூப், ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன்ஸ் இந்த அமைப்புகள் இது மாதிரியான ஆதரவுகள் இன்றளவும் விவசாயிகளுக்கு இருக்குது மேடம்.
நேர்களே, இதுவரை ஒரு விவசாயி அவர் உற்பத்தி செய்த விலை பொருட்களை சந்தைப்படுத்துதல் உள்ள சவால்களையும் எந்தெந்த முறையில் சந்தைப்படுத்தலாம் என்ற தகவல்களை நம் அனைவருக்கும் புரியும் வகையில் கூறிய பாரதியார் பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் கோவிந்தசாமி அவர்களுக்கு புதுவை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
புதுவை நேயர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.
நேர்களே, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விவசாயிகள் காலையில இருந்து மாலை வரை ரொம்பவே அயராது வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்கள் உழைக்க கூடியதற்கு ஏற்றவாறு நல்ல முறையில் அவர்கள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு நல்ல விலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு சந்தைப்படுத்துதலின் முறைகளையும் சந்தைப்படுத்துதலின் வகைகளையும் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய டாக்டர் ஆர் கோவிந்தசாமி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும் புதுகை fm91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பல்வேறு பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.